அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 28 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கையை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் சென்னையில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தின் இறுதியில் வன்முறையில் ஈடுபட்ட தேச விரோத சக்திகள் தண்டிக்கப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி.
பாரத பிரதமர் அது இன்னைக்கு மோடி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க. அந்த பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தப்பு பண்ணவங்களுக்கு டெஃபினட்டா ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஜல்லிக்கட்டு வன்முறையில் போலீசார் அத்துமீறி நடந்து கொண்டதாக கண்டனம் தெரிவித்து மக்கள் நல கூட்ட இயக்கத்தின் சார்பில் போராட்டம்.
மனித உரிமை ஆணையம் என்பது தானாக விசாரிப்பை வரவேற்கிறோம், ஆனால் அது மட்டும் போதாது, மாநில அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மக்களது கூட்ட இயக்கத்தை சார்பாக வலியுறுத்துகிறோம்.
மற்றும் நேய நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
அமெரிக்காவிற்குள் நுழைய அகதிகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்காலிக தடை ஒன்றை பிறப்பித்ததை அடுத்து அகதிகளை தொடர்ந்து பாதுகாக்க அமெரிக்காவை ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது.
Like any administration changing at any time, indeed in any country,
சிரியாவிலிருந்து தப்பி வரும் பொதுமக்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட 6 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட விசாவானது 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தி வைக்கப்பட உள்ளது. உள்நாட்டு மோதலிலிருந்து தப்பிப்பவர்களின் தேவைகள் என்பது பெரியதாக இருக்காது என்று ஐநா அகதிகள் முகமை கருத்து தெரிவித்துள்ளது.
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள தடை உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை பிபிசியிடம் தெரிவித்துள்ளது. ஈராக் மற்றும் ஏமனிலிருந்து வந்த குறைந்தது 7 பேர் அமெரிக்காவிற்குள் செல்ல முறையான விசா இருந்தும் எகிப்தில் விமானத்திற்குள் ஏறவிடாமல் தடுக்கப்பட்டனர். நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்தில் 2 ஈராக்கிய அகதிகள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். இந்த தடை உத்தரவு அமலாவதற்கு முன் அமெரிக்காவுக்கு உடனடியாக திரும்புமாறு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள சில ஊழியர்களை கூகுள் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது.
ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை விலக்குவதற்கு பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுடனான உறவை மீள்கட்டமைப்பதற்கு முன் கிழக்கு உக்ரைனில் உள்ள உள்நாட்டு மோதல் தொடர்பான மின்ஸ்க் உடன்படிக்கையை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் ஜீன் மார்க் கைரால்ட் மற்றும் சிக்மர் கேப்ரியல் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புதின் இடையே நடைபெற்ற முதல் அதிகாரப்பூர்வ தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது.
ரஷ்யாவின் விண்வெளி திட்டத்தை மேற்பார்வை செய்யும் நபர் ஒருவர் ரஷ்யாவின் மிகுந்த பயன்மிக்க புரோட்டோன் ராக்கெட்டுகள் அடுத்த 100 நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவித்துள்ளார். சில ஊழியர்கள் ராக்கெட் தொடர்பான போலி ஆவணங்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று புரோட்டான் இயந்திரங்கள் உற்பத்தி செய்யும் வார்னஸ் தொழிற்சாலைக்கு வந்திருந்த போது ரஷ்ய துணை பிரதமர் திமித்ரி ரோகோஜின் தெரிவித்தார். நாங்கள் அதிர்ஷ்டக்காரர்கள், இந்த எந்த விபத்திலும் இது முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இயந்திரங்கள் தான் கடந்த மாதம் புரோகிரஸ் என்ற சரக்கு கப்பல் விபத்திற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
டமாஸ்கஸ் நகருக்கு முக்கிய தண்ணீர் விநியோகிக்கும் பகுதி ஒன்றை போராளிகளுடனான பலவார கால சண்டைக்கு பிறகு கைப்பற்றியுள்ளதாக சிரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வாடி பராடா பகுதியில் உள்ள ஐன் அல்ஜின் அல்பிஜிர் நகரில் இருக்கும் ஒரு உந்து வசதி நிலையம் மீது தற்போது தேசிய கொடி பறந்து கொண்டிருப்பதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் போராளிகள் ஆயுதத்தை கீழே போட வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அங்கமாக ராணுவம் அங்கு நுழைந்துள்ளதாக பிரிட்டனை சேர்ந்த மனித உரிமைகளுக்கான கண்காணிக்கவும் கூறியுள்ளது.
பிரிட்டன் பிரதமர் தெரிசா மே மற்றும் துருக்கி அதிபர் ரெசிப் தயிப் எர்துவான் அங்காராவில் பாதுகாப்பு தொழில்துறையின் 125 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக தயாராகி வருவதால் துருக்கியின் போர் விமான பலத்தை அதிகரிக்க செய்யும் இந்த ஒப்பந்தம் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று மேவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் துருக்கியில் தோல்வியில் முடிந்த ராணுவ அதிரடி புரட்சியின் போது துருக்கிக்கு பிரிட்டன் ஆதரவு அளித்திருந்ததை மே சுட்டிக்காட்டினார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் இறுதியில் நடந்த வன்முறை சம்பவத்தில் தேச விரோத சக்திகள் ஊடுருவியதாகவும் அவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தெரிகிறார் பிரமிளா கிருஷ்ணன்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இந்திய தேசிய கொடியை எரித்தவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து கோஷமிட்டவர்களும் தேச விரோதிகள் என்றும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் சென்னையில் சனிக்கிழமை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டங்களில் ஊடுருவிய தேச விரோத சக்திகள்தான் போராட்டத்தை திசை திருப்ப முயன்றனர் என்றார் நிர்மலா.
நாங்க கேட்கறது நியாயமான விசாரணை நடக்கணும், தேச விரோத சக்திகளை கண்டுபிடிக்கணும், கொடி எரிச்சவங்களை பாரத பிரதமர் அது இன்னைக்கு மோடி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அந்த பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தப்பு பண்ணவங்களுக்கு டெஃபினட்டா ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு செய்தது என்று தெரிவித்தார்.
கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, ஏன் சென்டர் பண்ணல அப்படின்னு கேட்டா, நோட்டிபிகேஷன் ஒன்று நாங்கள் ஜனவரியில் எடுத்துகிட்டு வந்தோம், அதை சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சென்டரே ப்ளஸ் அந்த ஹியரிங் நடந்துட்டும் இருக்கு. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும், கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு ஒவ்வொருத்தர் பொறுப்பிலும் ஒவ்வொரு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்கும்போது, எங்கள் கோர்ட்டில் நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும் விஷயம், வருது ஹியரிங் கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு வருது, இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வருவீங்களான்னு கோர்ட் கேட்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் நாங்களே திருப்பி நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தால் கோர்ட் அவமதிச்ச மாதிரி இருக்குன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது.
காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில்தான் ஜல்லிக்கட்டு காளை காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்றும், காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களின் எண்ணங்களை அறியாமல் தவறாக முடிவை எடுத்தது என்றார்.
காங்கிரஸ் முதல்ல 2011 சேர்க்கும், அதுக்கப்புறம் கோர்ட்லேயும் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆர்குமெண்ட்னு சொல்கிறாங்க, அது யார் ஆர்குமெண்ட் எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டுக்கு விரோதமாக போய் ஆர்கியூ பண்ணுறதும் காங்கிரஸ்காரங்க தாங்க. தனிப்பட்ட நபர் உரிமையில் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் யுவர் ஐடென்டிஃபைட் ஃபேஸ் ஆஃப் அ பார்ட்டி. முதல்ல இருந்து ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கட்சி இதுதான். கோர்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி, நீங்கள் எவ்வளோ அது இது அதுன்னு சொன்னால் கூட பதில் இது தாங்க.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் இறுதியில் சென்னையில் நடைபெற்ற கலவரத்தில் காவல்துறையினர்தான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக பதிலளித்த அவர், காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளதாக கேள்விப்பட்டேன், அதை நான் வரவேற்கிறேன் என்றார்.
போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கிறார், ஆக்ஷன் எடுப்போம், ஒவ்வொரு எங்கேயாவது தப்பு நடந்திருந்தா எடுப்போம் சொல்லிருக்காங்க, அதை நான் வரவேற்கிறேன். போலீஸ்ல தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, பிளஸ் ஒரு விசாரணை கூட போட்டிருக்கதா கேள்விப்படுறோம். அதனால் விசாரணை நடக்கட்டும், ஓப்பனாக நல்லபடியாக நடக்கட்டும், விசாரணை மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நடக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடத்தணும், நியாயமாக நடக்கணும்
என்றார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதற்கிடையில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை எதிர்த்து இந்திய விலங்கு நல வாரியத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அஞ்சலி சர்மா தொடுத்துள்ள மனு அந்த வாரியத்தின் அனுமதி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக பேசிய நிர்மலா சீதாராமன், தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை எதிர்த்து விலங்கு நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் எந்த மனுவையும் அளிக்கவில்லை என்று உறுதியளித்தார்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் இறுதியில் நடந்த வன்முறையின் போது போலீசார் அத்துமீறி நடந்து கொண்டதாக கண்டனம் தெரிவித்து மக்கள் நல கூட்டியக்கம் சார்பில் இன்று தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது குறித்து அறவாழி இளம்பருதி வழங்கும் குறிப்பு.
சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 23 நிகழ்ந்த வன்செயல்களைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீசாரின் இந்த அத்துமீறல் தமிழக அரசின் வரலாற்றில் ஒரு நீங்காத கரையாக அமைந்துவிட்டது என்று சுட்டிக்காட்டிய திருமாவளவன், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை சமூக விரோதிகள் என கூறுவது தவறு என்று கூறியுள்ளார். மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன்,
எங்கெல்லாம் காவல்துறை அத்துமீறி இருக்கிறதோ, மனித உரிமைகளை மீறி இருக்கிறதோ, அப்பாவி மக்களை தாக்கி இருக்கிறதோ, அவர்களை விசாரிப்பதற்காக மனித உரிமை ஆணையம் என்பது தானாக விசாரிப்பை வரவேற்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, மாநில அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மக்களை கூட்டு இயக்கத்தை சார்பாக வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறை ஒடுக்குகிற போது, மாநில அரசு அடக்குமுறை ஏவி விடுகிற போது, அதை கண்டித்து இயக்கம் நடத்துவதற்கு தடை விதிக்க கூடாது என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி மாநில தடை விதித்தால் அந்த தடையை மீறி நாங்கள் கண்டன இயக்கம் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
கோவை மற்றும் சென்னை மாநகர ஆணையர் மீதும் மதுரை புறநகர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார்.
அறவழி இளம்பருதி. இதற்கிடையே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சூர்யா தெரிவித்த கருத்துக்களை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சூர்யாவிடம் பீட்டா அமைப்பு கோரியுள்ளது. அடுத்து வெளியாக உள்ள தனது C3 என்ற படத்துக்கு விளம்பரம் தேடும் நோக்கத்தில் தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சூர்யா குரல் கொடுத்ததாக பீட்டா அமைப்பின் நிர்வாகிகள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக நடிகர் சூர்யா தனது வழக்கறிஞர் மூலமாக அனுப்பியிருந்த நோட்டீஸுக்கு பதில் விளக்கம் அளித்திருந்த பீட்டா அமைப்பின் கடிதத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அடுத்து ஓர் இலங்கை குறிப்பு. இலங்கையின் கிழக்கே குக்கட்டி சோலை படுகொலை சம்பவம் ஒன்றில் 87 தமிழர்கள் கொல்லப்பட்டதன் 30வது ஆண்டு நினைவேந்தல் இன்று பிரதேச மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தியை தெரிகிறார் ஆர். உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் ராள்பண்ணை படுகொலை சம்பவம் என கூறப்படும் கொக்கட்டிச்சோலை படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் 30வது ஆண்டு இன்று உறவினர்களினாலும் உள்ளூர் மக்களினாலும் நினைவு கூறப்படுகின்றது.
1987 இதே நாள் விசேட அதிரடி படையினர் அங்க கூட்டுச்சோலைக்கு வந்தவங்க அந்த நேரம் அந்த புலிகள் கட்டுப்பாட்டுலதான் அந்த பிரதேசம் இருந்தது. அதிகமான ஆக்கள் பயத்துல ஓடி வயல் வழிய காட்டு வழியெல்லாம் போன நேரத்துல அமெரிக்க கம்பெனி ஒன்று ரால் பண்ணு சொல்ற ரால் வளர்த்தவங்க அதுல அது கொஞ்சம் பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அங்க தொழில் செய்தவர்கள் பொதுமக்கள்லயும் சிலர் அங்க பாதுகாப்பு கூட வெளியில இருக்கிறத விட அது ஒரு வெள்ளக்காரண்ட கம்பெனி ஒன்று நடவாதுன்ற துணிவில் எல்லாரும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்கும் அங்க பாதுகாப்புக்காக அங்க போனவங்க ராள்பண்ணையில வேலை செய்தவங்க அதுல தஞ்சமடைய போனவங்க அவங்களை எல்லாம் அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அது நடந்து 30 வருஷம். ஆனா இன்றைக்கும் அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகள நினைச்சு இருக்கிறவங்களை அழுது கொண்டுறாங்க. சில இந்த நாள்ல இன்றைக்கு ஞாபகப்படுத்தி அந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் கூட செய்வார்கள் இந்த செய்கிறார்கள். தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பேரிழப்பு எல்லாம் படித்த கூடுதலானவரை படித்த இளைஞர்கள் இன்றைக்கும் அது ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக மக்கள் அந்த பிரதேசத்து மக்களுக்கு அது இன்றைக்கும் மனதில மனதை உறுத்தி கொண்டு வருத்தி கொண்டு இருக்கிறது என்று தான் கூறணும். இதுவரையில் அதுக்கு விசாரணைகள் அப்படி எதுவுமே நடந்ததாக இல்லை
என்று இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் அந்த பிரதேச வாசியொருவர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எம்முடன் இருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து நாம் ஒலிபரப்பிய செய்திகள் பற்றி பல நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் போராட்டக்காரர்களை ஒடுக்கிய விதம் பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் முகம் சுளிக்க செய்தன. பொதுமக்களை பகிரங்கமாக தாக்குவது, நமது பிபிசி செய்தியாளரின் கேமரா லென்ஸை தாக்கும் காணொளிகள் இணையத்தில் பார்த்து வருந்தினேன். ஸ்காட்லாந்து போலீசாருக்கு இணையான திறமையும் புகழும் கொண்ட தமிழக காவல்துறை அண்மைகால நிகழ்வுகளால் அப்புகழை இழந்துவிட்டனர் என்கிறார்.
இந்த விளையாட்டு குறித்து எழுதும் இலங்கை குடுகலை இணையர் ரொசான், ஒரு காளையை எதிர்த்து ஒருவர் மட்டும் போட்டி போடுவதென்றால் இதனை வீர விளையாட்டு எனலாம். அனைத்தும் இவற்றுக்கு புறம்பாக நிகழ்வதால் இது ஒரு கோழைகளின் காட்டுமிராண்டி செயல் என்றே கூற வேண்டும் என்கிறார்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போலீசாரை வைத்து கலைத்த நடவடிக்கை பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் மார்க் காளி, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகராக மெரினா வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்க்கிறார் ஜெனரல் டயர் என்னும் சிஎம் பன்னீர்செல்வம் பிளஸ் கமிஷனர் ஜார்ஜ், வரலாற்றில் இவர்களுக்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது என்கிறார்.
போராட்டத்தில் பின் லேடன் படம் இருந்ததாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியதாக வந்த செய்திகள் பற்றி நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் ஐசாக் ஆல்வின், படத்தில் உள்ள வாகன எண்ணை வைத்து ஆர்டிஓவிடம் பெற்ற தகவல் படி வாகன உரிமையாளரை கண்டுபிடித்து உரிய ஆதாரங்களை முதல்வரின் தனிப்பிரிவில் சமர்ப்பித்துவிட்டோம், என்ன செய்யப்போகிறார் முதல்வர் என்று கேட்கிறார்.
இதே கருத்து பற்றி எழுதும் மற்றொரு நேயர் கற்பகம் சபரி, பின் லேடன் வந்தாலும் அரை நாள் கேட்டதை கொடுத்தால் அவனும் போராட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு போயிருப்பான். மக்களின் ஒற்றுமையை குலைக்க தீவிரவாதம் என்று சொல்லி மக்களையும் தமிழ்நாட்டையும் அசிங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் ஓட்டு கேட்க போக 3 மாதங்கள் மட்டுமே உள்ளது, உள்ளாட்சி உங்களுக்கு இல்லை என்கிறார்.
மற்றொரு நேயர் கவிதா சசிகுமார் எழுதும் கருத்தில், பன்னீரின் உண்மை முகம் இதுதான், மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கமே அழிக்க சட்டம் போட்டால் மக்களின் நிலைமை என்ன என்கிறார்.
இதே விஷயம் பற்றி எழுதும் மற்றொரு நேயர் சிவசர்மா குமரன், ஏழைகளின் குடிசைகளுக்கு வெட்கமில்லாமல் தீயை வைத்தாயே, அங்க என்ன ஒசாமாவா இருந்தார்? ஏழைகளின் குடிசைகளுக்கு தீ வைத்த நீங்கள் எம்ஜிஆரின் நாமத்தை கூறுவதற்கு அருகதையற்றவர்கள் என்கிறார்.
பாலியல் புகாரில் மேகாலய ஆளுநர் சண்முகநாதன் ராஜினாமா என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்தெழுதும் நேயர் ரமேஷ் நாராயணன், கடந்த வாரம்தான் மெரினா கடற்கரையில் நடந்த போராட்டத்தில் எப்படி பெண்கள் ஒருவர் கூட பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்படவில்லை என்று உலகம் முழுவதும் பார்த்தது, ஆனால் இந்த வாரமோ இப்படி, நீங்கள் ஒரு தமிழர் என்பதை பற்றி நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்கிறார்.
நடுக்குப்பம் பகுதியில் போலீஸ் அத்துமீறல் என்ற செய்தி பற்றி எழுதும் நேயர் ரமேஷ் வெங்கடேசன், அரசியல்வாதிகளின் உத்தரவு இல்லாமல் போலீஸ் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, மாணவர்களின் போராட்டம் மூலம் வந்த வெற்றியை அரசியல்வாதிகள் பங்கு போட்டனர், கலவரத்தினால் வந்த பழியை போலீஸ் மீது போட்டுவிட்டனர், பலியானது மக்கள்தான் என்கிறார்.
போலீஸ் அத்துமீறல் என்று ஊடகங்கள் வர்ணிப்பது பற்றி எழுதும் நேயர் எஸ்பி ராஜ், அது எப்படி காவல்துறை ஊரை குளித்தினால் அது அத்துமீறல், இதுவே வேறு யாரும் செய்தால் அவன் தீவிரவாதி பயங்கரவாதி தேச துரோகி, நன்றாக இருக்கிறது ஊடகங்களின் நாடகம் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து உள்ளோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள், வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.